வணக்கம் வணக்கம். திருச்சி திரம்பலம் சிவசிதம்பரம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா, விபூதியை பற்றி ஒரு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இந்த விபூதி திருநீர் அப்படின்னு நம்ம சைவ சமயத்துலேயும் நம்ம ஹிந்து மதத்துலேயும் ரொம்ப விசேஷமாக சிலாகிச்சு சொல்லி 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 இருக்கிற ஒரு சமாச்சாரம். அதோட அது எப்படி தயாரிக்கணும், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தென்னகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து விபூதி இட்டுக்கிறது, திருநீர் இட்டுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம சொல் வழக்கிலேயே என்னென்னா, நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படிங்கிற ஒரு வழக்கே இருக்கு. அதாவது விபூதி இட்டுக்காத நெற்றி வந்து பாழ் நெற்றிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சிறப்பிச்சு சொல்லியிருக்கிற சமாச்சாரம். இதுவும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, சைவ சமய சரித்திரத்தில் பார்த்தா நம்ம ஞானசம்பந்தர் வந்து கூன் பாண்டியனுக்கு வந்து விபூதி இட்டு அவனோட வெப்ப நோயை தணிச்சதா இதில் இருக்கு, இப்போ சைவ சமய கதைகளில் வருது. அதுக்கப்புறம் அதில் தான் வந்து திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடி அந்த விபூதி இட்டு விட்டாட்டு தான் அந்த கூன் பாண்டியனுக்கு சரியா போச்சுங்கிறது வந்து ரொம்ப நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். ராதாகிருஷ்ணன் வந்து மதுராந்தகத்தில் ஒரு கோசாலை வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டு ரக பசுக்களை பராமரிச்சுண்டு அதே இடத்துல வந்து விபூதியும் தயார் பண்றார். ஸோ இந்த விபூதியை பத்தி விசேஷமா அவர்கிட்ட கொஞ்சம் இது பேசுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். நீங்க விபூதியை பத்தி விசேஷமா ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
நம்மளோட சைவத்திலையும் திருநீற்றுக்கு வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சைவத்தின் அடையாளமே ஒரு திருநீர் தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த திருநீர் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஆகமத்திலையும் சாஸ்திரங்களையும் எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி திருநீர் தயாரிக்கிறதுக்கு தயாரிச்சுட்டு இருக்கோம். அது மாச சிவராத்திரி அன்று எப்படி நம்ம ஒரு பிரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணி சுத்த நாட்டு பசு சாணத்திலையும் செய்யப்பட்ட வரட்டியால் நம்ம சுத்த திருநீர் தயாரிக்கிறோம். திருநீருங்கிற பேரிலேயே திரு என்றால் செல்வம். அதனால திருநீற்றோட பெருமையை சொல்லி அமலாது. அவர் திருநீற்று பதிகமே இருக்கு. ரொம்ப இதுவாக சொல்லணும்னா, இந்த திருநீற்றே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது நம்ம தமிழகத்தில் தான். தமிழ்நாடு, ஓரளவுக்கு ஆந்திரா அண்ட் கேரளா இருக்காலத்தோட நார்த்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்மம் சொல்கிறா. அப்படி இந்த அளவுக்கு விசேஷமாக அவ சொல்கிறது இல்லை. திருநீருங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டிலையும் பல முனிவர்களாலையும் திருமூலர் திருஞான சம்பந்தர் அவர்கள் மூலமாகவும் அதோட பெருமையை அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட திருநீர், நல்ல திருநீர் அவசியம், ரொம்ப ரொம்ப திருநீர் அவசியம். அதை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு சேர்க்கலாங்கிறது தான் நம்மளோட ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு 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 முகவுரை மாதிரி கொடுத்தீங்க. இப்போ வந்து நல்ல திருநீர் அப்படிங்கிறீங்க. இப்போ சாமானியப்பட்டவங்களை பட்டா வச்சுக்கோங்களேன், ஏதோ பேர் என்ன, எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் நல்லா பாலித்தீன் பேக்கெட்டில் நல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, அரை கிலோ ஒரு கிலோன்னு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கிறது. இப்போ அதெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து நல்ல திருநீர் இல்லையா? அதை பற்றி உங்கள் இது என்ன
திருநீர் எப்படி இருக்கணும்னா, பசுமாட்டு சம்பந்தம், பசுமாட்டு கோஸ் மயம் அப்படின்னா பசு சாணம் சம்பந்தம் இல்லாத திருநீர் திருநீர் அல்ல. திருநீரை செய்யறதுக்கு முக்கியமான பொருள், ஒரே பொருள் பசு சாணம்தான். அந்த பசு சாணத்திலேருந்து தான் அதை வந்து நம்ம ஒரு மாத சிவராத்திரி அன்னைக்கு போட்டு, அதுவும் நாட்டு பசு சாணமாக இருக்கணும். இந்த கிராஸ் ப்ரீட் இல்லைன்னா இந்த ஃபாரின் ப்ரீட் இருந்ததுன்னா அந்த சாணி இதுக்கு உபயோகப்படுத்த முடியாது, அது உபயோகப்படுத்த இல்லைன்னு இருக்காது. நாட்டு பசு மாடு, அதுவும் மேஜர் நாட்டு பசு மாடு சாணம் இது மிகவும் உகந்தது. ரொம்ப ரொம்ப சாஸ்திரமாக செய்யறதுக்கெலாம் அந்த பசுமாட்டோட சாணி கீழவுறதுக்கு முன்னாடி தாமரை இலையில பிடிச்சி பண்ணணுங்கிறதுலாம் இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்தில் காலகட்டத்தில் எப்படி பண்ண முடியும், நல்ல ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிற பார்க்கும்போது பசு சாணத்திலேருந்து பண்ணுறது தான் விசேஷம். பாக்கி திருநீர் அல்ல, பசு சாணம் அல்லாத திருநீர் திருநீர் அல்ல. அது என்ன நிறைய இடத்துல இப்போ நீங்கள் கிடைக்கிற வெளியில் பார்த்தீங்கன்னா பசு சம்பந்தமே, பசு சாண சம்பந்தமே இல்லாத திருநீர். அதனால தான் ரெண்டு திருநீர் சொல்கிறது, ஒன்று நல்ல ஒரிஜினல் திருநீருங்கிறது பசு சம்பந்தப்பட்டது, பசு சம்பந்தம் இல்லாதது திருநீரே அல்ல. அது ஒரு பவுடரோ இல்லை பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் தவிர அந்த திருநீற்றோட பெருமையோ அதன் பலன்களோ அதிலேருந்து எதிர்பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு பசுசாணம் இல்லாத திருநீற்றை பூசிக்கிறதுனால நிறைய தோல் விதமாக சம்பந்த வியாதிகள் எல்லாமே வருதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால முக்கியமாக பார்க்க வேண்டியது திருநீர் எல்லாம் வெள்ளை வெளியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருநீர் பசு சாணத்துலேயும் செய்கிறோமாங்கிறது தான் அவசியம். தவிர அதை பார்க்காம நம்ம எல்லாரும் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த திருநீர் சுத்தமான திருநீர் செய்கிற முறையில் செஞ்சால் அதை நம்ம மந்திரிக்க சில பேர் மந்திரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல போட்டுக்கிறதுக்கு வாயில் போட்டுனாலும் ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால் நல்ல திருநீருங்கிறது கோமயம் பசு சாணத்துலேருந்து நாட்டு பசு சாணம் செய்கிறது பாக்கி எல்லாம் திருநீர்னு வெளியில் சொல்லிக்கலாம். தவிர அது திருநீர் அல்ல.
ஓகே சார், நல்லா புரியுது. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கமர்ஷியலாக கிடைக்கிறது இன்றைக்கி டேட்டில் கடையில் வாங்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் அந்த ஒரு பேக்கெட்டில் வரதெல்லாம் திருநீர்னு போட்டிருக்கே ஒழிஞ்சு அது வந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர் பவுடருங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு அர்த்தம் உண்டாருது. கரெக்டாக சார் அது?
இப்போ மற்றவர்கள் செய்கிறது திருநீரா இல்லைங்கிறது சொல்லாமல் நாங்கள் செய்கிறது திருநீங்கிற தைரியமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா அது வந்து அவங்களோட யூஸ் உபயோகித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு திருநீர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிடைக்கிற ஒரு கடைகளிலோ அந்த இடத்துல கிடைக்கிற வேறு திருநீர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அது பசு சாணத்தை யூஸ் பண்ணியிருந்தால் அது ஒரிஜினலாக பண்ண முடியும்னு யோசித்து பார்த்தா அது வந்து ஒரிஜினலாக இருக்க முடியாதுங்கிற ஒரு சந்தேகம் வருது. நம்ம இடத்துலையே சின்ன வரட்டி ஒரு 3000 போட்டாலே 15 கிலோக்கு மேலே 20 கிலோ மேலே அந்த விபூதி பண்ண முடியாது. அதனால் இந்த டன்னு கணக்கிலையோ கிலோ கணக்கிலையோ பெரிய லெவலில் பண்ணுற விபதி பசு சாணத்துலேருந்து செஞ்சுருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்குது.
ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க விரஜாகோமம் மாத சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு. நீங்கள் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக, அதாவது என்ன பண்ணு விபூதி எப்படி பண்ணுறாங்க அது கொஞ்சம் ஒரு ஒரு சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எங்களை மாதிரி எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இப்போ விபூதி ஒரு ஐஸ்வர்யம், அதனால தான் நமது திருங்கிற பேரே அதில் வந்துருக்கு, திருநீர்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட விபூதி லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம். அந்த திருநூறில் நெற்றியில் இட்டுண்டா அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் வரும் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்துலையும் இருக்குது, சைவ சித்தாந்தத்துலையும் பெருமையாக சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட பல பெருமைகளை கொண்ட விபூதியை நம்ம ஒரிஜினலாக நல்ல விபூதியை தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளோட கடமை. ஏதோ இட்டுக்கிறோங்கிறது இல்லாமல் கரெக்ட் நல்ல விபூதி எங்கே பண்ணுறாங்களோ சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரி விபூதியை நம்ம இட்டுக்கணும். அது பெற செல்வங்களையும் நமக்கு அளிக்கும், எல்லா எல்லா பயங்களையும் போக்கும். எல்லாத்துக்குமே திருநீற்று பதிங்க படித்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருமையாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட திருநீரை நல்ல திருநீர் நம்ம எல்லாரும் வாங்கி நம்ம அதை தான் நம்ம பூசிக்கணுங்கிறது நம்ம காலை மாலை எப்போதுமே அதுவும் சேவ சித்தாந்தத்தில் 16 இடத்துங்களையோ ஃபுல்லாக 2-3 தடவை அவங்க பூசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நம்ம உடம்புல இருக்கிற திருநீர் நல்ல திருநீராக இருக்கணும். அது எப்படி தயாரிக்கணுங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா மெயினாக அதுக்கு நம்ம வந்து சுத்த நாட்டு பசு சாணி அதை ஒரு வரட்டி மாதிரி சின்ன வரட்டி மாதிரி ரவுண்டு மாதிரி மாதம் ஃபுல்லாக மணலோ வேற பொருள் சேர்க்காமையோ அதை அந்த வரட்டிகள் மாதிரி தட்டி வச்சுருக்கோம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து அது ஒரு ஒரு டயா ஒரு 6 இன்ச் டயா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சின்னதாக. அப்போது அதை மாதம் ஃபுல்லாக மணலோ வேறு பொருள் சேர்க்காமல் இருந்தால் தான் விபூதி நல்லா சுத்தமாக இருக்கும். அது மாதிரி ஒரு 2000 பண்ணி மாத சிவராத்திரி இப்போ முன்காட்டிலலாம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டிலே பசுமாடு இருக்கும். முன்னங்காலத்தில் விபூதி விற்கிறதுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவர்கள் வீட்டிலேயே மகா சிவராத்திரி அன்னைக்கு மாடு இருக்கும், அந்த சாணியை சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களே முட்டான் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்களே விபூதி பண்ணி அவங்களே இட்டுப்பாங்க. ஸோ இந்த விபூதி வெளியிருந்து வாங்குற கான்செப்டே கிடையாது.
அதாவது நீங்க சொல்ற முன்னாடி காலங்கிறது ஒரு 30 வருஷம் முன்னாடி, அதாவது பிஃபோர் லிபரலைசேஷன். ஆமா, நம்ம அப்பா ஒரு 40-50 வருஷம் முன்னாடி அதுக்குள்ள இப்ப தலைகீழா மாறி போச்சு.
ஒரு 40-50 வருஷம் முன்னாடி விபூதி வாங்குறதுங்கிறதே கிடையாது. அவா எல்லா வீட்லயும் கிராமத்துல இருந்தாங்க, அவங்க வீட்லயே பசு மாடு இருக்கும், அவங்களே முட்டான் போட்டு மகாசிவராத்திரி அன்னைக்கு உண்டி போட்டு அவங்க வீட்டுக்கு வச்சுப்பாங்க. வெளியேந்து யாரும் விபூதி வாங்குறதே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல பசுமாட்டே இல்லை, பசுமாடு வச்சுக்க முடியாத நிலை. அப்படி இருக்கும்போது விபூதி வாங்கி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ விபூதி வாங்கி ஆகணுங்கிற இருக்கும்போது நம்ம முக்கியமா எப்படி அந்த நல்ல விபூதியை வாங்கணுங்கிறது நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த பசுமாட்டு நாட்டு பசுமாட்டு சாணியும் ஏன் சொல்றேன்னா மாட்டு பாக்கி பசுமாட்டு நாக்கு ராஸ் பிரீட் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கெட்டியா இருக்காது. அது கெட்டியா இல்லாதனால அதில் வேற ஏதாவது சில பொருள்கள் சேர்த்து தான் அதை ஓரளவுக்கு பண்ண முடியும். அதனால அது உகந்ததும் இல்லை. நமக்கு நாட்டு பசுமாட்டு சாணி இது மாதிரி வேற இது இல்லாமல் வைக்கலோ ஒன்றுமே இருக்கக்கூடாது, மண்ணல் ஒன்றும் இருக்கக்கூடாது. சேர்த்து வச்சு அதை இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறனால வருஷத்தில் ஒரு நாளைக்கு பண்ணால் நம்ம வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறனால மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய நாள் வர வர சிவராத்திரி. அது அன்னைக்கு சதுர்த்தசி அன்னைக்கு, அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து காலத்தால் அது சிவனே சொல்லியிருக்காரு பஸ்மஜால உபநிஷத்தில் இந்த விரஜா ஹோமம் பண்ணி விபூதி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அன்னைக்கு இந்த விபூதி முக்கியமாக இந்த விபூதி தயாரிக்கிறதுல ரெண்டு மூணு பொருள், ஒன்று சுத்தமான நாட்டு கோமயம் வெரைட்டி, ரெண்டாவது கருக்கா. இந்த கருக்காங்கிறதுக்கு இன்னொரு பேர் பதர். அந்த பதரில் வந்து நம்ம கருக்காய் கருக்காய்ங்கிறது அது அது கிடையாது. கருக்கா கருக்காங்கிறது உள்ள அரிசி இல்லாத நெல். முன்காட்டில் அந்த தூத்துருவாங்க, தூத்தி அந்த களத்தில் தூத்தும் போது அது பறக்கும், நெல் கீழே வரும் இந்த பறந்து போயிடும். அதை அதை எடுத்து தான் வச்சுருந்தாங்க. பதர்னா இப்போ பதர் வந்து ரயில் விடுறது, அதில் உள்ள முடிஞ்ச நெல் இருக்க அரிசி இருக்காது. அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இப்போ இந்த காலத்தில் அந்த ஹார்வெஸ்டர் பண்ணுறதுனால இந்த கருக்காயை வந்து ரைஸ் மில்லில் அவங்க இந்த இது புழுங்கரிசி தொட்டி போடுவாங்க, புழுங்கல் புழுங்கல் கோசணும் தொட்டியில் வந்து இந்த பதர் வந்து மிதக்கும். அதை எடுத்து காய வச்சு கொடுக்குறாங்க, அதை வாங்குகிறோம். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அது அப்புறம் வைக்க. இதை எப்படி பண்ணுறோம்னா, பண்ணுற முறை எப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு உரத்தில் சுத்தமாக பண்ணி அதை கோமயம் நினச்சி நல்லா சுத்தம் பண்ண இடத்த அங்கே வந்து வைக்கல் முதல்ல தரையில் போட்டு அதுக்கப்புறம் பதர் அதாவது கருக்கா அதுக்கு மேலே வரட்டி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வைக்கல் அப்புறம் பதர் அப்புறம் மாதிரி ஒரு சிவலிங்க வடிவில் அடுக்கணும் ஃபுல்லாக. இந்த இது கருக்காவோட இந்த கருக்கா முன்னால சொல்ல எதுக்குமே யூஸ் இல்லைங்கிறது ஒரு ஒரு காலில் இருந்தது. ஆனால் இப்போது கருக்கா விபூதி கருக்கா இல்லாமல் விபூதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு சொல்லணும்னா முடியவே முடியாது. இந்த கருக்கா தான் அந்த அந்த ஹீட்டை வச்சு ஏழு எட்டு நாள் பத்து நாள் அந்த ஹீட் இருக்கும் உள்ள அந்த சூடு, அந்த சூடில் தான் இது அந்த அடுமனை பேக்கிங்னு சொல்கிறாங்க. இந்த விபூதி பேக் ஆனால் தான் எட்டு நாள் ஒன்பது நாள் தான் விபூதி. அது எரிஞ்சு போனால் சாம்பல் மாதிரி ஆகிடும். மேபி அதுவும் விபூதி யூஸ் மாதிரி பண்ணுற ஹோமத்தில் பண்ணுறதுலாம் அது எரியிறது. ஆனால் ரியலாக விபூதி பண்ணுறதுக்கு இந்த வெக்கல்னால அந்த கருக்கா அந்த சூடு அது அது பார்த்தீங்கன்னு எட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் அந்த சூடு இருக்கும். சூடுன்னா நார்மல் சூடு இல்லை, மேபி ஒரு 500 டிகிரி செல்சியஸ் மாதிரி இருக்கும். கையே உள்ளே தொட முடியாது, எட்டு நாள் கழிச்சு கூட கையை விட முடியாது உள்ளே. அந்த அளவுக்கு அது அந்த ஹீட்டை சூடை காத்து அந்த அந்த கோமயத்தை கம்ப்ளீட்டாக விபூதியாக நல்ல விபூதியாக மாற்றி விடுறது எட்டு டு பத்து நாள் ஆகும். அந்த ஏழுலேருந்து எட்டுலேருந்து பத்து நாள் ஆனால் தான் அந்த வெள்ளை சுமாரான ஆல்மோஸ்ட் வெள்ளை கலர் விபூதி நைஸாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதோட வெயிட்டை நீங்கள் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வெயிட்டு வெயிட்டே அவ்வளோ இருக்காது. ஏன்னா வேறு ஃபாரின் மெட்டீரியல் வெளிப்பொருள்கள் எதாவது இருந்தால் தான் வெயிட் கூடும். இது ரொம்ப லைட்டாக இருக்கும், கையில் ஒரு அந்த வெரைட்டியை ஆனப்பறம் கையில் வச்சுனாலே உங்களுக்கு வெயிட் இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த விபூதியை அந்த விரஜா ஹோமம் பண்ணி அந்த முதல்ல கணபதி ஹோமம் பண்ணுவோம் அன்றைக்கி கரத்தால். உடனே அந்த பரமேஸ்வரனை சிவன் ஆவாகனம் பண்ணி அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கிற வடிவத்தில் இருக்கிறதுல ஆவாகனம் பண்ணி விரஜா ஹோமம் பண்ணி அன்னி அப்புறம் அன்றைக்கி அந்த அக்னியில் வச்சோம்னா ஒரு எட்டு நாள் கழிச்சு விபூதி எடுக்க முடியும். அதுதான் 100% நம்ம கோமயத்தில் பண்ணுறதுனால மிகவும் சுத்தமான திருநீருங்கிறது சொல்லணும். இதை பண்ணுறது நம்ம சிவனே அந்த பஸ்மஜாலோபனிஷன் அந்த சொல்கிற விரஜா ஹோமம் பண்ணி பண்ணுறதுனால மேலும் விசேஷம் இந்த நம்ம பண்ணுற விபூதி.
ஓ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ அப்படின்னா இப்போ அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெளுப்பா கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சமாச்சாரங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியறது. அப்படின்னா அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எரி நல்லா நீங்க சொல்ற மாதிரி பேக்காருது, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த புகை இருக்கோ அந்த அளவுக்கு புகையறதோ அந்த அளவுக்கு வந்து வெளுப்பு கூடும். இப்போ வந்து இப்போ அப்படின்னா இப்போ நம்ம இந்த திருப்பி இந்த கடையில் கிடைக்கிற சமாச்சாரத்துக்கு வருவோம். அது ஃபர்ஸ்ட் அவ்வளோ நைஸா இருக்கு, ரெண்டாவது அவ்வளோ வெளுப்பா இருக்கு. ஸோ இதுலேருந்தே வந்து அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ற ஒரு ப்ராசஸ்ஸ என்ன இவ்வளோ எப்படி இந்த ப்ரைஸு கொடுக்க முடியும், எப்படி இந்த மாதிரி ஒரு வெளுப்பு வருங்கிறதும் நமக்கு ஒரு
சிந்திக்க வேண்டிய விஷயம்
சரி சார். இப்போ இன்னொரு சமாச்சாரம், இப்போ வந்து ஒன்று வந்து விபூதி வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒன்று வந்து ஒரு டெய்லி காத்தால எந்து ஒரு இது பேர் என்ன விபூதி இட்டுக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50-60% மக்களுக்கு வந்து ஒரு காத்தால ஒரு என்னது பார்ட் ஆஃப் நார்மல் ரொட்டீன் ஆர் ஹேபிட் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு மருத்துவ குணங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட விபூதியோட?
இந்த விபூதி மருத்துவ குணங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு விஷயம் விபூதியை பொறுத்த வரைக்கும், ஒன்று நல்ல விபூதியாக இருக்கணும், ரெண்டாவது நம்பிக்கை இருக்கணும். இப்போ திரும்ப வேறு வந்து திருநாள் சம்பந்த குணப்படுத்தினாருன்னா அந்த அவா சொல்கிற அந்த மந்திர சக்தி அவரோட அந்த பக்தியினால தான் அந்த திருநீற்று கூட அந்த பெருமைகள் வந்தது. அதே மாதிரி நம்மளும் அந்த ஒரு நல்ல ஒரு சிவன் மேலேயோ நல்ல சுவாமி மேலே பக்தியோட பார்த்தால் திருநீர் இல்லாத நெற்றி பாழ்னு சொன்ன மாதிரி திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது. விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யத்தை நெத்தியில் நம்ம இட்டுக்கிறோம்னா அந்த அளவுக்கு எல்லா செல்வங்களும் நம்மளை வந்து சேரும். அப்பேற்பட்ட அது பெரிய விசேஷம் என்னன்னா, பசுமாட்டு சம்பந்தம் இல்லாத இங்க சிவனுக்கே அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல பஞ்சகவியம் தான், அதெல்லாம் பசுமாட்டுலேருந்து வருது. அதே மாதிரி இப்போ முக்கியமான சிவ சின்னம்னு பார்த்தோம்னா விபூதி திருநீர், அதுவும் பசுமாட்டுலேருந்து வருது. அதனால் இந்த நாட்டு பசு மாட்டு பாதுகாக்க வேண்டிய ரொம்ப பெரிய பொறுப்பு இந்த ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனும் இருக்குது. இல்லைன்னா இது இல்லாமல் திருநீர் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு. ஸோ பசு மாட்டு சம்பந்தம் இல்லாத எந்த திருநீர் கிடைச்சாலும் அது திருநீரே இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் எதா வாங்கினாலும் விபூதி வாங்கினாலும் எங்கட்டில் பண்ணுறாங்க பசு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுவும் மருத்துவ குணங்கள் நிறைய நம்ம இலக்கியங்கள்லேயும் சொல்லிருக்கு, திருப்பின் எல்லாமே இருக்காது. பசு மாட்டுலேயும் அந்த சுத்த கோமயத்திலேயே எவ்வளோ மினரல்ஸ் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சில நிறைய வியாதிகளுக்கு காத்தால எழுந்து நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் நீர்ல கொஞ்சம் கலந்து சாப்பிடலாம். சில ரூபாய் வியாதிகளை போக்கக்கூடிய பலன் சக்தி திருநீற்றும் இருக்கு, நாட்டு கோமய கோ ஜலம் கோ மூத்திரம் இருக்கும், கோமூத்திரம் வந்து கேன்சருக்கே மருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்காங்க, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அதனால பசுமாட்டிலேருந்து இந்த பல திருநீருக்கும் நிறைய அரிய மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த பழைய காட்டில் அது இப்போ மந்திரிக்கிறதுக்கு அந்த மந்திர சக்தி ஏற்றுக்கக்கூடிய சக்தி அந்த இதுக்கு இருக்கு. மந்திரம் சொன்னாலும் அந்த திருநீட்டில் தான் அந்த அதோட மந்திரம் போய் அது நம்மளுக்கு குணப்படுத்த முடியும். நல்ல திருநீர் ரொம்ப அவசியம், நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கு. அது நம்ம நம்பிக்கையோடு நம்மளும் அதை டெய்லி ஒரு மாதிரி சாப்பிட்றதே ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு கிடையாது. நிறையா பயிர்த்துக்கு கண் கூட பார்க்கலாம். சில பேர் இந்த தோல் வியாதியங்களுக்குலாம் திருநீர் தெரிச்சாலே உடனே சரியாக போயிடும். ஏதோ ஒரு சில ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சிது இல்லை எதுவும் கடிச்சிது திருநீர் நல்ல திருநீர் இருந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா உடனே அது சரியாக போயிடும். அந்த அளவுக்கு தோல் வியாதிகளுக்கும் இதுக்கெல்லாம் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்பிக்கை ரெண்டுமே நமக்கு அவசியம், கண்டிப்பாக சரியாகும்.
அதாவது இந்த குழவி இந்த தேனி கொட்டுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எறும்பு கடிக்கிறதுக்கெல்லாம் அந்த இடத்துல தடவினா நல்ல ஒரு என்ன ஒரு வியாதி வரும், அப்புறம் தோல்ல இட்டுக்கும் போதும் கருப்பு கருப்பா மார்க் வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம்.
அதனாலதான் சுத்தமான விபூதின்னு சொன்னோங்கிறது காரணமே இதான். நீங்க டெய்லி வார்த்தை கொஞ்சம் ஒரு சிறிய அளவு சிறிய அளவு காற்றால் நீங்கள் எழுந்த உடனே நம்ம சாப்பிட்டு தண்ணீர் நீர் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல கூடியது. இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுத்தமான திருநீரா. நம்ம வேற ஏதாவது திருநீரை சாப்பிட்டு அப்புறம் வியாதி வந்துன்னா திருநீர் மேலே குற்றத்தை சொல்ல முடியாது. நம்ம சரியான திருநீராக பார்த்து நம்ம நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அது நல்ல திருநீராக இருக்கணும், நல்ல ப்ராடக்டாக இருக்கணுங்கிறது நம்மளோட நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது என்ன கிடைக்கிறதோ அது வாங்கி அது இட்டுக்கிறேன், அப்போ அது சரியில்லைன்னு சொன்னான்னா நம்ம வாங்கிய பொருள் நம்ம உடம்பு மேலே பூசிக்கிற பொருள் நம்மளோட சைவ சின்னம் இது டெய்லி காத்தாலையும் சாயந்தரம் பூசிக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட விபூதி நல்லா இருக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு யோசித்து வாங்கி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால் அந்த பொறுப்பு நம்ம இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாக்கி பொருள்களை யூஸ் பண்ணி அதனால் அடைய வேண்டிய பாக்கி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது நம்ம வந்து நம்மளே நமக்கு ஈர்த்து கொண்ட ஒரு ஒரு ப்ராப்ளம்னு நினைக்க வேண்டியது.
ஆமாம் சார், நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பூசுறது அப்படின்னு. நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து முழு நீர் பூசிய முனிவர் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அதுவும் அந்த ஒரு வாக்கியத்தையும் ஞாபகப்படுத்திக்கிற ஒரு இது கரெக்ட் வேர்ட் யூஸ் பண்ணீங்க சார். நீங்கள் நாட்டு பசு நாட்டு பசுங்கிறீங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பசுமாடு இருக்கு என்ன? இப்போ வந்து நம்ம ரோடில் எஸ்பெஷலி மெட்ராஸ்லலாம் அங்கங்கே ரோடு பஸ் போகிற ரோடில் கூட அங்கங்கே மாடு நடுவில் உட்காந்துருக்கோம், அதெல்லாம் நாட்டு பசு இல்லையா? என்ன நாட்டு பசுனா என்ன விசேஷமாக ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்றீங்களா?
இப்போ நம்ம நாட்டில் இருக்கு, இப்போ இருக்க நம்ம நாட்டுக்கு பாரம்பரியமான வகைகள் 35-40 பசு வகைகள் இருந்தன. 98,000 கால வருஷமாக நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ரீசண்டாக மேபி ஒரு 40-30-40 வருஷமாக பால் தேவை அதிகம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுகள்லேருந்து இறக்கப்பட்ட பசு, அதையும் நம்மளுடைய நம்மளுடைய இனத்தையும் கலந்து சில அது கிராஸ் ப்ரீட் மாதிரி கவுஸ் வந்துருக்கு, சிலது பியூர் ஜெர்சி ஃப்ரீசியன் அந்த மாதிரி சில கவுஸ் இருக்கு. ஜெர்சி ஃப்ரீசியன் இதெல்லாம் பசு வகைகளே சேர்க்க முடியாது, அது வெளிநாடுகளில் அவர்களின் தேவைக்கு அவர்களின் மெயின் தேவை அதனுடைய இறைச்சி, இறைச்சிக்காக அவர்கள் அங்கே வளர்க்கப்பட்டன. அது ஏதோ பசுவினமும் வேறு எதுவும் கலந்து அதனால்தான் அது வந்து ஒரு ஒரு 50 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்கிறது, அதோட வெயிட் மேபி 2 டன் 3 டன் அப்படின்னு ஒரு 4-5 வயசுல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி மரபணுக்கள் மாற்றி இறைச்சிக்காக செஞ்சது, அது பால் கறக்கிற மிஷின் மாதிரி.
ஸோ அப்படின்னா நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அதோட ஜுவலாஜிக்கல் நேமே வேற அப்படின்னு, அதாவது நம்ம நம்ம இந்திய பாரதிய தேச பசுக்களோட ஜுவலாஜிக்கல் நேமோ இந்த இதோட இந்த ஃபாரின் பசுவோட கவுசோட ஜுவலாஜிக்கல் நேம் வித்தியாசம் அப்படியா?
ரொம்ப கரெக்ட். இது நம்ம பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறது நம்மளோட வெரைட்டி, அவங்கள்ட்ட அந்த வெரைட்டி இல்லை. இது ஏசியாட் ரீஜனில் இருக்கிறதெல்லாம் நம்ம இது இதோட அதோட ஸ்ட்ரிக்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. முதல்ல நல்ல திமிழ் இருக்கும், அப்புறம் தாள் கீழே நல்லா இருக்கும், கண்ணு பார்த்தாலும் வேற மாதிரி இருக்கும். அது போல இந்த நார்மலாக நம்ம இந்தியன் ப்ரீடு, நம்ம சவுத் இந்தியன் ப்ரீடுனா 1 லிட்டர் 2 லிட்டருக்கு மேலே கறக்கவே கறக்காது. சைஸும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இருக்காது, மீடியம் சைஸ். நார்த் இந்தியாவில் கீர் அந்த மாதிரி சில வெரைட்டிகள் இருக்குது, அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறதெல்லாம் சிந்து அந்த மாதிரிலாம் இருக்குது, அது ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கக்கூடியது. அவங்களும் இந்தியா வெரைட்டி தார் பார்க்கர் இப்போ பிருந்தாவனில் இருக்கிறது 30-32 வகைகள் இருக்குது. அந்த
தமிழ்நாட்டில்
4-5 இருக்கு, ஒரு பர்கூர் ஒன்று இருக்கு, உம்பலாச்சேரின்னு ஒன்று இருக்கு.
உம்பலாச்சேரி தான் தஞ்சாவூர்,
ஆமா தஞ்சாவூர் மாவட்டத்து உம்பலாச்சேரி. பர்கூர்னு ஒன்று இருக்கு, காங்கேயம் இருக்கு,
காங்கேயம்
மேயம் 3 மெயின் ப்ரீடு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா.
இன்னொரு விஷயம் இங்க ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாட்டு பசு பாதுகாப்புல இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள்ல இவர் முதன்மையா இருப்பார். அதாவது 200க்கு மேல நாட்டு பசு மற்றும் காளைகள் வச்சுன்னு இது இது நடத்துறார். இப்போ வந்து அவர் பண்ணைய பத்தி கொஞ்சம் சொல்லணும்.
நம்ம இது வந்து பசு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு கடமை. யாவருக்குமான பசுவுக்கு ஒரு வாய் உரை, எல்லாருக்கும் கடமை. ஒரு நாளைக்கு பசு மாட்டுக்கு ஒரு புல் கொடுத்து ஆகணுங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்று. இதை இந்த காலத்தில் அது செய்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணி அந்த அதில் ஈடுபடணுங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பாக எடுத்துக்கணும் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை கருதி தான் கொஞ்சம் எஸ்பெஷலி நம்ம செங்கல்பட்டு இந்த இதிலெல்லாம் இந்த மெட்ராஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது எல்லா பசுமா நாட்டு பசுமாடுகளும் விட்டுக்கு, ஏன்னா லேண்ட் ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் ஆனாலும் பீப்புள் வந்து லேண்டில் வச்சுட்டு பசுமாட்டை விட்டு காமிச்சதுனால ஒவ்வொரு கிராமத்துலையும் 5,000-10,000 இருந்த பசு இருந்த கிராமத்தில் இன்னைக்கு 50 கூட இல்லை. நாட்டு பசு நிலைமை அவ்வளோ மோசமாகிடுச்சு, எஸ்பெஷலி இந்த சென்னை இந்த ஏரியாவில். அதனால இந்த பசுக்கள் போகிறதுனால நம்ம இந்த ஏரியா பசுக்கள் ஒண்டியே வச்சு ஒரு கோசாலா பசு மடம் மதுராந்தகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஏக்கர் வாங்கி அதில் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அது இந்த கோசாலா நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற பசு மாடுகள் எல்லாமே நம்ம ஃபார்மர் குடியானவர்கள் அதை வெட்டு விற்பதற்கு முன்னாடி நம்ம அதுக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கி ஒரு 60-70 பசுமாடுகள் வாங்கினோம். அது அது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 100-150 கன்றுகள் இன்று இருக்கணும். அதனால வயசான பசுமாடு தான் போகும் வெட்டுக்குங்கிற ஒரு நிலைமை இல்லை. இன்னைக்கு எது இருந்தாலும் இளம் மாடுகள் ஒரு கன்று போட்டோ 2 கோட்டோ இல்லை சின்ன கண்ணுக்குட்டி எல்லாமே இன்னைக்கு ஒரு பணம் தேவை இருந்தால் நேராக வெட்டு கண்கிற ஒரு மிகவும் மோசமான நிலை, ஒரு வருத்தப்பட வேண்டிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் கோமாத்தா நம்ம குலமாத்தான்னு சொன்ன ஊர் சொந்த நம்ம பசுமாட்டை ரொம்ப கொண்டாடின இடம் நம்ம ஊர்.